அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே வாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே வாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ஆட்சி செய்ய வந்தான் என்றும், இஸ்ரேல் ஜனங்கள் வளர்கிறதை கண்டு அவர்களை கொடுமைப்படுத்தி வளர்ச்சியை தடுக்க அவன் எடுத்த முயற்சிகளை கர்த்தர் முறியடித்தார் என்றும் பார்த்தோம். இன்று நாம் யாத்ராமம் இரண்டாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே மோசேயின் பிறப்பை குறித்து பார்க்கிறோம். மட்டுமல்ல, தனது ஜனங்களுக்கு உதவி செய்ய அவன் எடுத்த முதல் முயற்சியை குறித்தும் வாசிக்கிறோம். தொடர்ந்து மீதியானியருடைய தேசத்திலே போய் தனக்கென்று ஒரு பெண் கொண்டதை குறித்தும் இந்த அதிகாரம் நமக்கு சொல்கிறது. இந்த அதிகாரத்திலே விடுதலை வீரர் மோசே என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும் ஒரு விடுதலை வீரனாய் காணப்படுகிறான். இதை குறித்து யாத்ராமம் முதல் 11 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். யாத்ராமம் மீட்பின் செய்தியை குறித்து கூறும் ஒரு சிறந்த புத்தகம். இந்த புத்தகத்திலே எந்த ஒரு காரியமும் துவக்கவில்லை, எந்த ஒரு காரியமும் முடிவடையவில்லை. ஆதியாமத்திலே ஆரம்பமான சரித்திரமானது தொடர்ந்து இங்கே செல்கிறது. அதோடு கூட இது லேவியராமத்திற்குள்ளேயும் எண்ணாமத்திற்குள்ளேயும் கடந்து செல்கிறதா இருக்கிறது. யாத்ராமம் இரண்டாம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இது காலம் காலமாய் சொல்லப்படுகிற ஒரு கதையைப் போல, ஒரு மனிதன் பெண் ஒருத்தியை கண்டான், அவளை நேசித்தான், அவளை திருமணம் செய்தான், அவளும் மறு உத்தரவாக அவனை நேசித்தாள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்பது போல வருகிறது. அருமையானவர்களே, இதுதான் மனித வாழ்க்கை என்பது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம். மோசே தனது பெற்றோர்களை குறித்தும் தனது சொந்த பிறப்பை குறித்தும் எழுதிக் கொண்டிருக்கிறார். இது உண்மையான ஒரு அறிக்கை. எனவேதான் யாத்ராமத்திலே கூறப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள வேத புத்தகத்தின் மற்ற பகுதிகளிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கோ உங்களுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நம்முடைய பெற்றோர்களை குறித்த விவரங்களை நாம் தெளிவாக சொல்ல விரும்புவோம். ஆனால் இங்கே மோசே தனது பெற்றோரின் பெயரை கூட எழுதவில்லை. அவர்கள் சாதாரணமான மனிதர்கள். அவர்களும் அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்ந்து வந்தவர்கள். இவர்கள் லேவி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த இடத்திலே மோசே இவ்வளவுதான் சொல்கிறார். பின்னான பகுதிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய தகப்பனாருடைய பெயர் அம்ராம் என்றும் தாயினுடைய பெயர் யோகேபேத் என்றும் வாசிக்கிறோம். இரண்டாம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல மோசே நல்ல சுகதேகியான ஒரு குழந்தை. தனது குழந்தை பருவத்தை குறித்தும் மோசே விவரமாக எதுவும் சொல்லவில்லை. சரி, வசனம் 3 பாருங்கள்.
அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீலும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள்.
அருமையானவர்களே, மோசே ஒரு சுகதேகியான குழந்தை மட்டுமல்ல, நல்ல சுகமுள்ள பலனுள்ள நுரையீரல்களும் இருந்தன. முதல் சில காலங்களிலே அவனுடைய பெற்றோர் அவனை மறைத்து வைக்க முடிந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. மோசே உரத்த குரலிலே அழுவதை தடுக்க முடியவில்லை. இந்த சம்பவத்தை பல்லாண்டுகளுக்கு பின்னர் மோசேயினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தோடு சற்றே ஒப்பிட்டு பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் மோசேயை தன்னுடைய ஜனங்களுக்காக பார்வோனிடத்திலே போய் பேச முடியாது சொல்லும்பொழுது மோசே தான் பேச முடியாது, பேச வராது என்று சொல்கிறான். நம்மிலேயும் அநேகர் குழந்தைகளைப் போல நன்றாக அழுகிறோம். ஆனால் முதிர்ச்சி பெற்றவர்களாக தேவனுக்காக நாம் சிறப்பான காரியங்களை செய்கிறதில்லை. மோசேயின் தாய்க்கு இப்பொழுது ஒரு பிரச்சினை. குழந்தையை அவளால் மறைத்து வைக்க முடியவில்லை. ஆனால் பயபக்தி உள்ளவர்களைப் போல காணப்படுகிற அநேகர் இந்த தாயைப் போல செயல்படுகிறதில்லை. நாங்கள் ஆண்டவரை மட்டுமே நம்பப் போகிறோம் என்று கூறுவார்கள். நாங்கள் ஆண்டவரை மட்டுமே நம்பப் போகிறோம் என்று சொல்வது சிறந்த ஒரு வாக்கியம்தான். ஆனால் நாம் கருத்தற்றவர்களாய் செயல்பட்டுக் கொண்டு ஆண்டவரைத்தான் நான் நம்பப் போகிறேன் என்று சொல்லக்கூடாது. குழந்தையை வீட்டிலே வைத்துக் கொண்டு இருப்பாள் என்றால் காவலாளி வீட்டை தாண்டி செல்லும் பொழுது குழந்தை அழாமல் பார்க்க முடியாது. குழந்தை இருக்கிறதென்பதை காவலாளி அறிவான் என்றால் உடனே மோசேயாகிய குழந்தை கொண்டு போடப்படும். ஒருவேளை உங்களிலே யாரோ ஒருவர் காவலாளி வரும்பொழுது குழந்தை மோசே அழாமல் இருப்பான் என்று சொல்லலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே? விசுவாசம் என்பது இருட்டிலே குதிப்பதல்ல. அது உறுதியானதும் சிறப்பான காரியங்களையும் விசுவாசிக்கவே தேவன் எதிர்பார்க்கிறார். மூளையற்ற காரியங்களை நாம் செய்வதை தேவன் கேட்கவில்லை. மோசேயின் தாயார் கருத்துள்ள ஒரு காரியத்தை, ஞானமுள்ள ஒரு காரியத்தை செய்தாள். ஒரு சிறிய நாணல் பெட்டியை செய்து குழந்தை மோசேயை அதிலே வைத்தாள். வசனம் 4 பாருங்கள்.
அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள்.
அருமையான ஒரு நாணல் பெட்டியை செய்து குழந்தையை வைத்தது மட்டுமல்ல, சகோதரியாகிய மிரியாமை தூரத்திலே நின்று கண்காணிக்கும்படியாகவும் செய்தாள். இப்படி ஞானத்தோடு அவள் செயல்பட்டது எதை காட்டுகிறது? அவள் தேவனை நம்பினாள் என்பதைத்தான் காட்டுகிறது. வசனம் 5.
அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நானலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள்.
இப்பொழுது தேவனுடைய கரம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே தேவன் தலையிடப் போகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, எப்படி மோசேயின் தாய் ஞானமுழவளாக கவனத்தோடு செயல்பட்டாலோ அதேபோல நீங்களும் நானும் ஞானத்தோடு செயல்படும் பொழுது தேவனும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு கரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நைல் நதியிலே குளிக்கும்படியாக பார்வோனின் குமாரத்தி வருகிறாள். இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு பார்வோனின் குமாரத்தி குளிக்க வர வேண்டும் என்றால் இது உண்மையாகவே பொது ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அங்கேதான் நாழல் பெட்டியை பார்வோனின் குமாரத்தி பார்க்கிறாள். தன்னுடைய தாலியை பார்த்து அதை தன்னிடத்தில் எடுத்து வரும்படியாய் சொல்கிறாள். வசனம் 6 பாருங்கள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன்மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அந்த குறிப்பிட்ட வேளையிலேதான் அந்த குழந்தை அழுவதற்கான சரியான நேரமாய் இருந்திருக்கிறது. தேவன் குழந்தை மோசேயை கிள்ளிவிட்டு அதை அழ வைத்தார். தேவனே படைத்த இரண்டு காரியங்களை இந்த இடத்திலே ஒன்றாக கொண்டு வருகிறார். ஒன்று குழந்தையின் அழுகுரல், இரண்டாவது ஒரு பெண்ணின் இளகிய இருதயம். இந்த குழந்தை அழும்பொழுது அதை அவ்வாறே விட்டுவிட்டு போக பார்வோனின் மகளுக்கு விருப்பமில்லை. வசனம் 7 என்ன சொல்கிறது?
அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள்.
கவனித்தீர்களா? இந்த வேளையிலே பார்வோனின் குமாரத்தியினிடத்திலே மோசேயின் சகோதரியாகிய மெரியாம் ஒரு உறுதி செய்யக்கூடிய ஆலோசனையை சொல்கிறாள். அதன் பின்னான காலங்களிலேயும் இந்த சம்பவத்தை தனது இளைய சகோதரன் மறந்து போகாதபடி அவள் செய்ய போகிறாள். அருமையானவர்களே, நாம் வாசித்துக் கொண்டிருப்பது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள்தான். தேவநாய கர்த்தர் தனது புத்தகமாகிய வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்கள் மூலமாகவும் நம்மிடத்திலே சொல்லும்படியாக ஏதாவது ஒன்றை வைத்திருக்கிறார். வசனம் 8 பாருங்கள்.
அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள்.
கவனியுங்கள், நிகழ்ச்சிகள் எப்படி திரும்புகிறது? நாம் ஞானத்தோடும் விசுவாசத்தோடும் செயல்படும் பொழுது தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது நமக்கு ஆச்சரியமானதாயிருக்கும். இந்த சூழ்நிலை தேவனுடைய அப்படிப்பட்ட செயலை நமக்கு காட்டுகிறது. குழந்தையின் தாயே அந்த குழந்தையை வளர்க்கும்படியான ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, அதற்கான ஊதியத்தையும் அவள் பெற்றுக் கொள்ளக்கூடும். அதற்காக அவள் அழைக்கப்படுகிறாள். இதற்கு ஈடான ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கவே முடியாது. நம்முடைய இருதயங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் தேவனாய கர்த்தர் செயல்படும் பொழுது அதை நாம் எண்ணி பார்க்க முடியாது. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. சரி, யாத்ராமம் 2:9-10 வசனங்களையும் கேட்போம்.
பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள், அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள்.
மோசே என்றால் வெளியே எடுப்பவர் என்று பொருள். பார்வோனின் குமாரத்தியும் அவனை தண்ணீரிலிருந்து எடுத்ததினாலே மோசே என்று பெயரிட்டாள். இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்திய பார்வோன் யார் என்பதை தீர்மானிப்பது சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாயிருந்தாலும் இந்த பார்வோனின் குமாரத்தி 2வது ராம்சேஸ் என்ற பார்வோனுடைய மூத்த மகளாய் இருந்திருக்க வேண்டும் அல்லது அவனுடைய சகோதரியாய் இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. அக்கால எகிப்திய வழக்கத்தின்படி அவளுடைய மூத்த மகன் அரியணைக்கு உரியவன். 2வது ராம்சேசனுடைய மனைவியாகிய ராணிக்கு குழந்தை இல்லாததினாலே மோசேயை அரியணைக்குரிய அடுத்த மனிதனாவான். தொடர்ந்து வரும் பகுதியிலே இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்ய மோசே முயன்ற முதல் சம்பவத்தை வாசிக்கிறோம். மோசேயின் முதல் 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலே இருந்தது. ஒரு எகிப்தியனைப் போல அவன் வளர்க்கப்பட்டான். ஒரு எகிப்தியனைப் போல பயிற்சி பெற்றான். அவன் பார்ப்பதற்கும் ஒரு எகிப்தியனைப் போலவே இருந்தான். ஒரு எகிப்தியனைப் போல பேசினான். எகிப்தியனைப் போல செயல்பட்டான். அவன் மீதியான் தேசத்திற்கு சென்றபொழுதும் அவனை ஒரு எகிப்தியன் என்றுதான் ஜனங்கள் சொன்னார்கள். இது குறித்து நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். சரி, எகிப்தின் மகத்தான சூரிய தேவாலயத்திலே கல்வி கற்பிக்கப்பட்டவன். அந்நாட்களிலே இருந்த கல்விக்கூடங்களிலே அதுவே மிகச் சிறந்த ஒன்றாய் இருந்தது. எகிப்தியர்கள் அறிந்திருந்ததை குறித்தும் அவர்கள் செய்து முடித்த காரியங்களை குறித்தும் நாம் குறைவாக மதிப்பிடுகிறோம். வானசாஸ்திரத்திலே அவர்களுக்கு இருந்த அறிவானது குறிப்பிடத்தக்க ஒன்றாய் இருந்தது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை அவர்கள் சரியாக கணக்கிட்டிருந்தார்கள். பூமி தட்டையாக இல்லை, உருண்டையாக இருந்தது என்பதை குறித்து தெரிந்தவர்களாய் இருந்தார்கள். ரசாயனத்தை குறித்த மகத்துவமான அறிவும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எப்படி இதை சொல்கிறோம் என்றால், சரீரத்தை எப்படி பல்லாண்டுகளுக்கு கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடியும் என்ற அறிவை பெற்றவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அன்று செய்த அந்த காரியத்திற்கு இணையாக செய்வதற்கு இன்று கூட ஒருவரும் இல்லை, எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. அதோடு கூட நிறங்களை கொண்டு செயல்படும் அவருடைய திறனுக்கு ஈடு இணை இல்லை. எகிப்தியர்கள் வண்ணங்களை செய்ய உருவாக்கியிருந்த பொருட்களை குறித்தோ வழிமுறைகளை குறித்தோ யாராவது அறிந்திருப்பார்கள் என்றால், இன்று வண்ணங்களை செய்யும் தொழிற்சாலைகள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அதற்காக கொடுப்பார்கள். அது பிரகாசமானதாகவும் அழகானதாகவும் 4000 ஆண்டுகள் கடந்தாலும் அப்படியே இருக்கும் வண்ணங்களாயும் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வீடுகளை ஒவ்வொரு 3 வருடமும் அல்லது 4 வருடத்திற்கு ஒரு முறையும் நாம் வெள்ளையடிக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக திறமையான காரியங்களுக்கு மேலே எகிப்திலே உன்னதமான ஒரு நூலகமும் இருந்தது. எகிப்தின் அத்தனை ஞானங்களையும் மோசே கற்றிருந்தான் என்று நாம் அறிய வருகிறோம். மோசேயின் வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கப்படாத ஒரே ஒரு காரியம் என்றால் அது தேவனுக்கு எப்படி பணிவிடை செய்வது என்பதுதான். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, மோசேயை குறைவாக நாம் எடை போட்டுவிடக்கூடாது. அவன் சிறந்த, தனித்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன். மோசேயின் இந்த கால வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே ஸ்தேவான் அறிவு பெற்றவனாய் இருப்பதை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7:20-29 வரை. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணிக் கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொண்டு போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இந்த சூழ்நிலை குறித்து நாம் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மோசே இத்தனை எகிப்திய பயிற்சிகளையும் பெற்றவனாயிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு அது அவனை ஆயத்தம் செய்யவில்லை. ஒருமுறை மோசே வெளியே சென்றபொழுது எபிரேயர்களிலே ஒருவனை, அடிமைகளை நடத்துகிற ஒரு மனிதன், கொடுமைப்படுத்துகிறதை பார்க்கிறான். அவனை உடனடியாக மோசே கொண்டு போடுகிறான். யாரும் தன்னை பார்த்தார்களோ என்பதை சுற்றுமுற்றும் பார்க்கிறான். ஆனால் அவன் மேல் நோக்கி பார்க்கவில்லை. அந்த எபிரேயன் கொடுமைப்படுத்தப்படும் சமயத்திலே அவன் தேவனை நோக்கி பார்த்திருப்பான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்வதை தேவன் தடுத்திருப்பார். ஏனென்றால் தேவன் ஜனங்களை விடுதலை செய்யும் அந்த சம்பவத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக மோசே செயல்பட துணிகிறான். ஆம் அருமையான சகோதரனை, சகோதரியே, நமக்கும் இதிலே ஒரு பாடம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய காலம் வரும் முன்னதாக சில காரியங்களை நமது கரத்திலே எடுத்து நாம் செய்ய துணிகிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் தோல்வியைத்தான் சந்திப்போம். இங்கே தேவன் என்ன செய்கிறார்? அந்த பாலைவனத்தின் பின்பகுதியிலே அவனை கொண்டு போய் வைக்கப் போகிறார். தேவனுக்கு முன்னாலே ஓட, முன்னாலே செயல்பட நாம் துணியக்கூடாது. காலம் என்பது மிக முக்கியமானது. தேவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலத்தை அறியும் அறிவை எனக்கு தாரும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். இன்று நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நான் செய்ய வேண்டும். பின்னாலே செய்ய வேண்டிய காரியங்களை இன்று செய்து உம்முடைய திட்டத்திற்கு முன்னாலே நான் ஓடிவிடாதபடி என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். சரி, யாத்ராமும் 2:15 பாருங்கள்.
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்து நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான்.
அருமையான சகோதரனை சகோதரியே, மோசே கடந்த 40 ஆண்டுகளாக எகிப்திலே செலவு செய்திருந்தாலும் வரப்போகும் காரியங்களுக்காக அது அவனை ஆயத்தப்படுத்தவில்லை. தொடர்ந்து கவனியுங்கள், யாத்ராவும் 2:16-21.
மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான்.
இங்கே நான் பார்க்கிறது போல சிப்போராள் மோசேக்கு கொடுக்கப்படுகிறாள். அவளை தனது மனைவியாக அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு உலக மனிதனுடனும் நாம் ஒப்பிட முடியாது. இருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பலருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் உருவகம் போல காணப்படுகிறது. மோசேயின் வாழ்க்கையிலேயும் எல்லா பகுதிகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்காவிட்டாலும் சில காரியங்களிலே அவ்வாறு நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், இரட்சகராய கிறிஸ்துவை நாம் மோசேயுடன் ஒப்பிடும் பொழுது மோசே ஒரு கொலைகாரனாய் இருக்கிறான். இருந்தாலும் மோசே தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்யும் ஒரு விடுதலை வீரனாக பிதாவினாலே தேர்ந்தெடுக்கப்படுகிறான். மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அவன் யூதரல்லாத மக்களிடத்திற்கு செல்கிறான். புறஜாதியான ஒரு பெண்ணை மணவாட்டியாக ஏற்றுக் கொள்கிறான். மீண்டுமாக சில காலங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை மீட்கிறவனாய் வருகிறான். அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இப்பொழுது புரிகிறதா? எனவே அருமையானவர்களே, இப்பொழுது நாம் மோசேயை மீதியானியரின் தேசத்திலே பார்க்கிறோம். இதுதான் அடுத்த 40 ஆண்டுகள் மோசேயினுடைய வீடாயிருக்கிறது. அவனுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். இந்த வனாந்திரத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கான ஒரு விடுதலை வீரனாக ஆயத்தப்படுத்தப்படுகிறான். மோசேயினுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அவன் தன்னுடைய மனைவியை நேசித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இடையிலே இருந்த அன்பின் உறவுகளை குறித்த எந்த ஒரு குறிப்பையும் நாம் இந்த பகுதிகளிலே பார்க்க முடிகிறதில்லை. மோசே எழுதாமல் கடந்து சென்ற பகுதிகளிலே இதுவும் ஒன்று. சிப்போராள் என்றால் சிட்டுக்குருவி என்று பொருள். இது சிறிய பயந்த சுபாவமுள்ள ஒருவரை நமக்கு காட்டுகிறது. தொடர்ந்து 22-25 பாருங்கள்.
அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார்.
தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை செய்ய ஆயத்தமாகிறார். அந்த விடுதலையின் பணிக்காக மோசே பயிற்றுவிக்கப்படுகிறான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியர்களை விட சிறந்தவர்களாய் காணப்பட்டபடியினாலே அவர்களை அவர் விடுவிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்ததனாலே விடுவிக்கப் போவதில்லை. அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்குள்ளே செல்லாதவர்களாய் இருந்தபடியினாலே அவர்களை விடுதலை செய்யப் போவதில்லை. இவர்கள்தான் தேவனுக்கு உண்மையற்றவர்களாய் இருந்த ஒரு ஜனக்கூட்டத்தினர். அவருக்கு ஆராதனை செய்ததை விட உருவங்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கலாம், விடுதலை பெற்ற இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே சென்றபொழுது மோசேக்காக காத்திருக்க மனமற்றவர்களாக பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் அவர்களை விடுதலை செய்வதற்கான காரணம் அவர்கள் உதவியற்றவர்களாய் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியவில்லை. அவர்களுக்காக யாராவது ஒருவர் தலையிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் அப்படியே அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ததற்கான இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். இரண்டாவதாக, அவர் ஆபிரகாமோடே ஈசாக்கோடே யாக்கோபோடே செய்த தனது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலையும் சிந்திப்போம். இன்று நாம் தியானித்த பகுதியிலே ஆண்டவர் பல காரியங்களை நம்மோடு கூட சொல்லியிருக்கலாம். நான் சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மோசேயின் தாய் தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்ணாயிருந்தாலும் தன்னால் செய்யக்கூடிய காரியத்தை ஞானத்தோடும் விவேகத்தோடும் செய்தாள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் செய்வதற்காக அந்த சூழ்நிலையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை கட்டாயம் செய்ய வேண்டும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் அப்படி செயல்படும் பொழுது தேவன் அந்த காரியத்திலே தலையிட்டு அதிலே ஈடுபடுகிறவர்களுடைய இருதயங்களிலே தேவன் பேசி அவருடைய கரங்களை ஏக்கி சிறப்பாக காரியங்களை அவரே செய்து முடிப்பார். இரண்டாவதாக, பெரியமானவர்களே, தேவனுடைய காலகட்டத்திற்கு முன்னே நாம் ஓட முயற்சிக்கக்கூடாது. மோசே தேவன் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் செய்ய சித்தமாயிருந்த காரியத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக செய்ய முயற்சித்தான், எனவேதான் தோல்வி கண்டான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட முயற்சிகளிலே ஏதாவது நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தோல்வியை சந்தித்திருக்கிறீர்களா? துவண்டு போக வேண்டாம். ஆண்டவரே, நான் உமக்கு முந்தி ஓடாதபடி எந்தெந்த காலகட்டங்களிலே எதை எதை செய்ய வேண்டுமோ அதை குறித்த ஞான இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். இன்று நீங்கள் செய்ய முயற்சிப்பது தடைப்படுவதனாலே இது செய்யப்படவே கூடாது என்பதல்ல. நீங்கள் செய்ய முயற்சிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாயிருக்கும் என்றால் ஏற்ற வேளையிலே மீண்டுமாக செய்ய அவரே உங்களை ஆயத்தப்படுத்துவார். அந்த காலகட்டம் வரை நீங்கள் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் மோசேயின் இள வயதிலே அவனுடைய பெற்றோர் செய்த காரியத்தின் மூலமாக மோசே வளர்ந்து பெருகும் பொழுது அவர் எடுத்த தீர்மானத்தின் காரியங்களினாலே நீர் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த எங்களுக்கு தேவையான ஞான இருதயத்தை தாரும். எங்களிலே யார் யார் எந்தெந்த காரியங்களை இப்பொழுது நாங்கள் செயல்படுத்தக்கூடாதோ அதை குறித்த எண்ணத்தையும் நீரே எங்களுக்கு தாரும். உம்முடைய வல்ல ஆவியானவர், உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்திராகமும் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்திராகமும் 33:17.